லெப்டினன்ட் சீலன்.
சீலன் புயலின் பாலந்தில் கோணமலையின் சீலன் பகையின் காட்டிய வேகம் ஊட்டிய வீரமும் காலம் கடந்திருக்கும். சீலன் புயலில் பாலந்தில் கோணமலையின் வீரன்.
சீலன் அரசபடைகளின் கண்ணுக்குள் விரலை விட்டு ஆட்டிய வீரமரவன் ஆசீர் சீலன் இதயச்சந்திரன். இந்த பேர்களில்தான் அரச படைகள் வெறி கொண்டு தேடியது. லூகாஸ் சார்ல்ஸ் அண்டனி தமிழீழ விடுதலை புலிகளின் இராணுவ பிரிவின் தலைவன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1983 ஜூலை மாதம் 15 மாலை 3 கச்சாய் கடலில் இருந்து வீசும் மிதமான காற்று அந்த மீசாலை கிராமம் அமைதியில் தோய்ந்து போயிருந்தது. அந்த அமைதியை குலைத்து கொண்டு சிங்களப்படையின் இராணுவ கூலிப்படைகள் அந்த சிறிய கிராமத்தை சுற்றி வளைக்கின்றன. கச்சாய் வீதியோடு இணையும் அல்லாரை மீசாலை வீதியை அரச படைகளின் வாகனங்கள் ஆக்கிரமிக்கின்றன. ஒரு மினி பஸ், 2 ஜீப், 1 ராணுவ ட்ரக் வண்டி, 100 பேருக்கு மேல் சிவிலுடை அணிந்த சிங்களப்படை அதிரடிப்படை அந்த கிராமம் சிரித்துக் கொள்கிறது. கல்லும் மணலும் கலந்த குச்சி ஒழுங்கைகளுக்கூடாக 4 இளைஞர்கள் இயந்திர துப்பாக்கிகளோடு மிதிவண்டியில் விரைந்து கொண்டிருந்தார்கள். ஒரு துரோகி காட்டி கொடுத்ததால் சிங்களப்படை தங்களது மறைவிடத்தை சுற்றி வளைப்பதை உணர்ந்து அந்த கிராமத்தை விட்டு வெளியேற விரையும் அந்த 4 இளைஞர்களும் அந்த அல்லாரை மீசாலை தார் வீதியை கடந்து கொண்டிருந்தார்கள். வீதியின் ஒருபுறம் சுடலை அருகேயும் மறுபுறம் நெசவு நிலையத்துக்கு அருகிலும் நின்று கொண்டிருந்த இராணுவ வண்டிகள் இளைஞர்கள் கடந்த அந்த இடத்தை நோக்கி சடுதியாக விரைகிறார்கள். அந்த இடத்தில் இராணுவ வண்டிகள் குலுங்கிக் கொண்டு நின்றன. இராணுவத்தின் குண்டு துளைக்கும் எல்லைக்குள் அந்த இளைஞர்கள் விரைந்து கொண்டிருந்தார். மினிவஸில் இருந்த சிங்களப்படை இறங்கி ஓடி தனி வடலைக்குள் பாதுகாப்பான இடங்களில் தங்களை நிலைப்படுத்திக் கொள்கிறது. மொத்த இராணுவத்தினரில் 30க்கும் மேற்பட்டோர் பனி வடலுக்குள் குழுமுகிறார்கள். தார் வீட்டை கடந்து அந்த இளைஞர்கள் துரஷ்டவசமாக நின்று கொண்டிருப்பது வெறும் பொட்டல் வழிகள். சுற்றிலும் சூழ்ந்து கொண்டுவிட்ட அரச படைகளை உகுர்த்து பார்க்கிறான் அந்த நால்வரில் தலைவன். அவன்தான் சீலன்
புயல் கோணமலையின்.
சுடுங்கள் கட்டளை பிறப்பித்த சீலன் எந்திர துப்பாக்கி சடசரக்கிறது. மற்ற இளைஞர்களும் விரைந்து துப்பாக்கிகளை இயக்குகிறார்கள். வெட்ட வழியில் அந்த வீரமகன் சீலன். அவனுக்கு அருகில் ஆனந்தன் என்ற அருள்நாதன். உடலும் உள்ளமும் வைரம் பாய்ந்தவன் அவனோடு இன்னொரு வீரன். ஆபத்தின் எல்லைக்கு பால் அடுத்த வீரன் உறுதி, நிதானம், வேகம், லாபகம், களத்திலே புலிகள். இளைஞர்களின் எதிர்த்தாக்குதல் சிங்கள கூலிப்படிகளை திணறச் செய்தது. ஆனாலும் பாதுகாப்பான பனை வடலைக்குள் பதுங்கிக் கொண்டு அந்த கூலிகளும் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தினார்கள். விட்ட வழியில் தொடர்ந்து முன்னேறவோ பின்வாங்கவோ முடியாத இக்கட்டான நிலையில் அவர்கள் சிக்கிக் கொண்டு விட்டார்கள். ஆனாலும் ஆயுதங்களோடு அரச படைகளின் கையில் சரணடையும் கோழிகள் அல்ல அவர்கள். தேசத்தலைவன் கைகளிலே வளர்ந்தவர்கள் அல்லவா? எதிரிகளின் கைகளில் பிடிபடுவதை விட மானத்தோடு சாவது மேலென்ற வீர மரபில் பயிற்றப்பட்டவர்கள். இறுதி மூச்சு வரை அந்த புலிகள் போராட திடம் கொண்டார்கள். சுற்றிலும் குவிந்து நிற்கும் கூலிப்பட்டாளம், வெளியை துளைக்கும் சன்னங்கள், மண் தரையில் புழுதி கலப்பும் குண்டுகள். சீரனின் எந்திர துப்பாக்கி தொடர்ந்து சடசடத்தது. ஆனால் கூலிப்படையின் துப்பாக்கி சன்னம் ஏற்கனவே பெற்றிருந்த சீலனின் வீர தளம்புகளை கிழித்துக் கொண்டு மார்பில் பாய்கிறது. ரத்தம் பீறிட சீலன் தள்ளாடுகிறார். இரண்டு முறை முன்னரே களத்தில் குறி சிந்திய அந்த வீரன் தன்னுயிர் இன்னும் போகவில்லை என்பதை உணர்ந்தான். உயிரோடு அகப்பட்டால் கடித்து குதற காத்திருக்கும் வேட்டை நாய்கள் சுற்றினும் என்ன சுட்டுக் கொண்டுட்டு நீங்கள் பின்வாங்குவோம் என்று சீலன் கட்டளையிடுகின்றான். படைத்தலைவனின் கட்டளை பணிக்கப்பட்ட இளம்பீரனும் திகைத்து போய் நின்றான். பனை வடலிற்குள் வசதியாக பதுங்கி நிற்கும் இராணுவ வேட்டை நாய்களின் தொடர் வேட்டு மலை சீலனின் கட்டளையை நிறைவேற்றுவதா? ஒரு பாசமிக்க தோழனின், ஒரு வீரமிக்க போராளியின் மரணம் தன்னால் நிகழ்வதா? அல்லது அவனை உயிரோடு எதிரியின் கையில் பிடிபட விட்டுவிட்டு தான் பின்வாங்குவதா? வினாடி நேரத்தில் விடை காண வேண்டிய நிர்பந்தம் அந்த வீரனுக்கு. என்ன சுடடா சுடு! சீலனின் கண்டிப்பான அந்த கட்டளை மீண்டும் பிறக்கிறது. நெஞ்சில் வழியும் இரத்தம், முகத்தில் துளிர்க்கும் வியர்வை. சீலன் தள்ளாடியவாறு கண்டிப்போடு மீண்டும் கட்டளையிடுகிறான். இலட்சிய தணலிலேயே புடம் போடப்பட்ட அந்த வீரனின் நெஞ்சிலே உறுதி பிறக்கிறது. கன நேரத்துக்குள் சீலனின் தலையில் துப்பாக்கி சின்னங்கள் பாய்கின்றன. புரட்சி வீரன் சீலனின் உடலே மீசாலை மண் அனைத்து பெருமை தேடிக்கொண்டது.
ஒரு பிடி மண்ணும் பகைவனை தின்னும் உணர்வுகள் கொண்ட தேசம் இது. பகைவனை பாரு தமிழரின் வீரம் தனியரசாகும் காலம் இது. தெரிவழை கூட தனிவழையாகும் தர்மம் என்ன புரியாதா? இன்னும் இன்னும் எழுந்திடும் தமிழா பலமே வெல்லும் தெரியாதா? ஒரு பிடி மண்ணும் பகைவனை தின்னும் உணர்வுகள் கொண்ட தேசம் இது.
அதற்குள் குறைபார்த்து சுடுவதற்கு வாகான வாட்ட சாட்டமான தோற்றம் கொண்ட ஆனந்த் குண்டுபட்டு சாய்கிறான். ஆனந்த் உயர்ந்தவன். வீரத்தில் தன்மானத்தில் வீரத்தில் என்னையும் சுட்டுவிடு ஆனந்தின் வேண்டுகோள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தூய்மைக்கு முத்திரை பதிக்கும் இரத்த சாட்சிகள் அவர்கள். தேசத்தலைவனின் பயிற்சி களத்திலே வளர்ந்த வேங்கிகள். ஆனந்தின் தன்மானம் காக்கிறான் அந்த இளம்பீரன். மீசாலை மண்ணின் இரண்டு மாணிக்கங்கள் தரையில் சரிந்தும் இராணுவ கூலிப்படை கும்மாளமிட்டது. வேழ்ந்துபட்ட வீரரின் துப்பாக்கிகளையும் ஏந்தி கொண்டு மற்ற இரு வீரர்களும் தப்பிச்
சென்றார்கள்.
இறந்து கிடப்பவர்கள் யார்? இராணுவ மிருகங்கள் நித்தியை சொலிக்கின்றன. தங்களின் கைவசம் உள்ள தேடப்படுகின்றவர்களின் புயப்பட குவியலில் இவர்களின் புயப்படங்கள் இல்லையே. அந்த கூலிப்படை மேஜர் ஒருவன் சீலனின் சாரத்தை உயர்த்தி வலது காலை பார்க்கிறான். வலது காலின் முழங்கால் மூட்டுக்கும் மேற்பகுதியில் ஐந்து துப்பாக்கி சன்னங்கள் பாய்ந்த தளம்புகள். அந்த மேஜர் உரத்து கத்துகிறான், இவன்தான் சீலன். சீலன் 23 அகவை கூட நிரம்பாத இளைஞனவன். அழகான முகம், அழகாய் சிரிப்பான். அவனுடைய பேச்சிலே மணலை பழகுவதிலே அவன் குழந்தை. யாரையும் கவர்ந்தெழுக்கும் வசீகரம் அவனுடையது. உரத்தில் உதட்டை கடித்துக் கொண்டு கண்களை சுருக்கிக் கொண்டு அவன் சிரிக்கும் அழகு அவனுக்கே உரியது. அவனோடு பழக கிடைத்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். தான் மட்டுமல்ல தன்னோடு இருப்பவர்களையும் எப்போதும் சிரிக்க வைத்துக் கொண்டிருப்பான் சீலன். கூச்ச சுபாவம் உள்ளவன். ஆனால் பழக ஆரம்பித்தால் மிகவும் இனிமையாக பழகுவான். அன்பு செலுத்த தெரிந்த இவன் அன்பை பிரியமாக ஏற்றுக்கொள்வான். பிரியமானவர்கள் விளையாட்டுக்காக கோபித்தால் கூட அதனை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. போலித்தனம் இவனுக்கு தெரியாது. ஆர்ப்பாட்டமே இல்லாதவன். ஆயுதப்படைகளுக்கு எதிரான அதிரடி தாக்குதல் என்றால் சுத்த சன்னதனாக களத்தில் குதிக்கும் இவன் சாதாரண பொழுதுகளில் தண்டலாய் தெரிவான். அவன் ஆத்மாவை விற்க தெரியாத புரட்சிக்காரன். பிழைகளை சுட்டி காட்டுவதில் நக்கீரன். தமிழீழத்தை நோக்கி அவனது சிந்தனைகளும் செயற்பாடுகளும் திட்டவட்டமானவை. தலைவர் அவர்களின் தலைமையில் தமிழீழ விடுதலை புலிகளின் விடுதலை போராட்டத்திலேயே தமிழீழம் வெல்லப்படும் என்பதில் சீலன் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தான். தேசத்தலைவனின் நேர்மையிலும் தூய்மையிலும் தலைமையிலும் அவன் எல்லையற்ற மதிப்பு வைத்திருந்தான். தேசிய விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் பணியில் ஒரு தலைமறைவியக்கத்தின் ஒழுங்கு கட்டுப்பாடு என்பனவற்றை பேணுவதில் சீலன் காட்டிய சிரத்தை அசாதாரணமானது. அந்த வகையில் தேசிய தலைவரின் பூரண நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் சீலன் பாத்திரமாக இருந்தார். ஒழுங்கும் கட்டுப்பாடுமில்லாத சுயநலமிகளும் கூட இருந்த இயக்கத்துக்கு குளிபறித்து விட்டு ஓடிய துரோகிகளும் பிளவுவாத நடவடிக்கையில் ஈடுபட்டு தூய்மையான இயக்கத்தை உடைக்க முயன்ற போதும் இயக்கத்தின் கட்டுக்கோப்பை தளரவிடாது காப்பதில் தேசிய தலைவரோடு உறுதியாக நின்றவர்களில் சீலன் முதன்மையானவன். பதவி இறக்கப்பட்டதற்காக இயக்கத்தை விட்டு ஓடியவர்களை பார்த்து சீலன் சிரித்திருக்கிறார். அந்த சிரிப்பில் சினமும் தோய்த்திருக்கு. இயக்கத்தின் இரத்த நாளமாகவே சீலன் திகழ்ந்தான். தான் நம்பியவர்கள் எல்லோரும் பதவி பித்தர்களாகவும் சுயநிலைமைகளாகவும் வேடங்கட்டி திரிந்ததை பார்த்து தேசிய தலைவர் விரக்தி கொண்ட கணங்களில் சீலனே இயக்கத்துக்கு புதிய இரத்தம் பாய்ச்சுவதில் துணை நின்று பெரும் பணியாற்றியிருக்கிறான். சீலன் இராணுவ படிப்பு படித்தவன் அல்ல, வெளிநாடுகளில் போர் பயிற்சி பெற்றவனும் அல்ல, போர் மூலமாகவே போரை அறிந்தவன். இயக்கத்தின் இராணுவ பிரிவை தலைமை வகித்து இவன் நடத்திய வெற்றிகரமான கெரில்லா தாக்குதல்கள் இயக்கத்துக்கு வலிமையை சேர்த்து விடுதலை போராட்டத்தை முன்னேற்றத்துக்கு விட்டு சென்றது. தமிழகத்தின் போராட்ட வரலாற்றில் முதன்மை வாய்ந்த கெரில்லா வீரன் சீலன். படைத்தலைவன் என்பவன் ஆணை பிறப்பிப்பவன் மட்டுமல்ல, தானே முன் உதாரணமாக திகழ்ந்து போரை வழி நடத்துபவன் என்பதற்கு சீலனை ஒரு இலக்கணம். ஒரு கெரில்லா தாக்குதலை மேற்கொள்ள முன் அதற்கான தகவல்களை திரட்டுவதிலும் அதன் செயற்பாடு விளைவு தாக்கம் என்பதை ஆராய்வதிலும் அவன் கடுமையாக உழைத்தவன். கவனப்பிசவால் எந்தவிதமான தீங்கும் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதிலும் அவன் மிகவும் விழிப்போடு இருப்பான். அசாத்தியமான துணிச்சலும் எதிரிகளின் பலவீனங்களை ஆராய்ந்து அதற்கேற்ப திட்டங்களை வகுக்கும் நுண்ணிய அறிவுமே குறுகிய காலத்தில் இராணுவ பிரிவின் தலைவனாக அவனை பதவி வகிக்கும் நிலைக்கு உயர்த்தியது. ஒரு கெரில்லா போராளியின் வீரம் அவனது எந்திர துப்பாக்கியில் இல்லை, அவனது மனதில் தான் இருக்கிறது என்பது சீலனின் அனுபவ வாசகம். அவனது மன வலிமை அபாரமானது. சாவுக்கு அவன் வாழ்க்கை ஒரு சவால். துப்பாக்கி பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கும் போது முதல் முறை நெஞ்சிலேயே குண்டு பாய்ந்தது. ரத்தம் வீறியடிக்க வீழ்ந்து கிடந்த நிலையிலும் கூட அந்த வீரனின் முகத்தில் புன்சிரிப்பு முடிந்ததை என்றும் மறக்கவில்லை அவனோடு கூட இருந்தவர்கள். மூச்சு விடவும் திராணியற்றி போன நிலையிலும் அவன் திணறி திணறி சொன்ன வார்த்தைகள், இயக்கத்தை காட்டி கொடுத்துறாதேங்கோ. பிறகும் பேசுவதற்கு மூச்சு விட தந்த போது அவன் சொன்னான், இயந்திர துப்பாக்கியை கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல வையுங்கோ. மரண அவஸ்தையிலும் அந்த மாவீரன் இயக்கம் குறித்து மட்டுமே உதிர்ந்த வார்த்தைகள் கண்ணீரோடு மட்டுமல்ல பெருமிதத்தோடும் நினைவு கூறத்தக்கவை. உண்மைதான், சாவுக்கு சவால் விட்ட அந்த வீரனை இறுதியில் சாவு அணைத்த போது அவன் இயக்கத்தை காட்டிக் கொடுத்திடவுமில்லை, இயந்திர துப்பாக்கி பாதுகாப்பான இடத்தில் விட்டு வைக்கவும் தவறவில்லை. சீலன் திருமலையின் வீர மண்ணிலே விளைந்த நல்ல முத்து, சிங்கள இனவரி ஆட்சியாளர்களின் நேரடியான ஒடுக்குமுறைக்குள் சிக்குண்டு கிடந்த திருகோணமலையின் நடைமுறை அனுபவங்களை அவன் கண்கூடாக கண்டவன். ஸ்ரீலங்கா அரசின் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களும் கடற்படை விமானப்படையின் அடக்குமுறைகளும் சிங்கள காடையர்கள் இராணுவம் காவல்துறை ஆகியோரின் அரவணைப்போடு தமிழ் மக்களை துன்புறுத்தும் கொடுமைகளும் திருமலையில் ஏராளம். அந்த ஆக்கிரமிப்புக்கு இடம் கொடுத்து வந்ததால் தான் திருமலை மண்ணையே சிங்களவர்களுக்கு பறிகொடுக்கும் நிலை வந்தது என்று சீலன் கொதிப்பான். கல்லூரி நாட்களிலேயே வெறிபிடித்த சிங்கள வாழும் வர்க்கத்துக்கு எதிரான போராட்ட உணர்வு கொண்டவனாக சீலன் திகழ்ந்தான். 1978 ஆவணி மாதம் கொண்டு வரப்பட்ட ஸ்ரீலங்கா சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் ஜே.ஆர். ஜெயவர்த்தனா சனாதிபதியாக பதவியேற்கும் வைபவத்தினை தமிழீழ மண்ணில் அமர்க்களமாக கொண்டாட அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அம்பலப்படுத்த பாடசாலை மாணவனான சீலன் முன்வந்தான். இந்த வைபவத்தினை ஒட்டி திருமலை இந்து கல்லூரியில் ஸ்ரீலங்காவின் தேசிய கொடியை ஏற்றி வைக்க ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. சீலன் தனக்கே உரித்தான நுட்பமான அறிவை பயன்படுத்தி போஸ்பரஸ் என்ற ரசாயனத்தை அந்த தேசிய கொடி சுருளில் மறைத்து வைத்தான். தேசிய கொடி ஏற்றப்பட்ட போது எரிந்து சாம்பலானது. சந்தேகத்தின் பேரில் 18 மாணவரான சீலன் கைது செய்யப்பட்டு சிங்கள கூலிப்படையால் சித்திரவதை செய்யப்பட்டார். அந்த அகவையிலும் தன குழந்தையாக இருந்த இவரையும் அவன் காட்டிக் கொடுக்கவில்லை. கொள்கையிலே உறுதி கொண்டவர்களே சிறைச்சாலைகளும் சித்திரவதைகளும் என்ன செய்துவிட முடியும்? தனிமனித ரீதியிலான எதிர்ப்புணர்வால் அரசு இயந்திரத்தை அழித்துவிட முடியாது என்ற அனுபவத்தையும் இவை சீலனுக்கு போதித்தன. இந்த அனுபவமே சீலன் தன்னை ஒரு புரட்சிகர இயக்கத்தில் இணைத்துக் கொள்ள உந்து சக்தியாக உதவியது. ஆயுதம் தாங்கிய அடக்குமுறையை ஆயுத போராட்டத்தின் மூலமே தகர்க்க முடியும் என்ற நம்பிக்கையே சீலனை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலே இணைத்தது. ஆயுத போராட்டம் மூலம் தமிழீழம் என்ற ராஜ நடையில் சீலன் கம்பீரமாகவே நடந்தார். இயக்கத்தில் சேர்வதற்கு முன் விட்டறிந்து வருவதற்கு வளமான வாழ்க்கையோ கை நிறைய காசு கிடைக்கும் தொழிலோ சீலனுக்கு இல்லை. ஆனால் இவனையே நம்பி அன்றாடம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு வறிய குடும்பம் இருந்தது. வளமான வாழ்க்கையே அல்ல, வறிய குடும்பம் ஒன்றின் எதிர்பார்க்கைகளை நிர்த்தாட்சண்யமாக தூக்கி வீசிவிட்டு வரும் பெரும் மனத்திடமும் இலட்சிய பிடிப்பும் சீலனிடம் இருந்தன. சாக்குப்படல்களால் மறைக்கப்பட்ட சிறிய குச்சி வீடு, வேலையோ நிரந்தரமான வருமானமோ இல்லாத தந்தை, வீடுகளில் சமையல் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றும் தாய், 2 அண்ணன்மார், 2 அக்காமார், 1 தங்கை. சீலன் உணவில்லாமலே வாடிய நாட்கள் ஏராளம். சிந்திக்கும் திறம் கொண்ட சீலன் தனது குடும்பம் மட்டுமல்ல எத்தனையோ குடும்பங்கள் ஏழ்மை நிலையில் வாடுவதைக் கண்டு நொந்திருக்கிறார். சீலனின் வாழ்நிலை புரட்சிகர சிந்தனைகளின் விளைநிலமானது. மார்க்சிய சிந்தனையில் அவன் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டார். மார்க்சிய ஒளியில் தேசிய இனப்பிரச்சனையை அவன் தெளிவாக விளக்கி கொண்டிருந்தார். உலகெங்கும் நடக்கும் விடுதலை போராட்டங்களை ஆர்வத்தோடு அவதானித்து வந்தான். பெண் விடுதலை பற்றிய இவனது அபிப்பிராயங்கள் சுய சிந்தனையின் பாற்பட்டதாகவும் வியக்கத்தக்க வகையிலும் முற்போக்கானதாகவும் இருந்தது. இத்தகைய அரசியல் பிரஞ்சை கொண்ட சீலன் இராணுவ பிரிவு தலைவனாக திறனோடு செயற்பட்ட காலம் குறித்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் பெருமிதம் கொண்டது. குறுகிய காலத்தில் சீலன் சாதித்தவை மகத்தானவை. 1982 ஐப்பசி மாதம் பிரிகேடியர் வீரதுங்க ஸ்ரீலங்கா அரசால் பதவி உயர்வு பெற்று இராணுவ கமாண்டராக நியமிக்கப்பட்ட போது தமிழீழ விடுதலை வரலாற்றில் முதல் தடவையாக ஸ்ரீலங்கா இராணுவ கூலிப்படைக்கு எதிரான கெரில்லா தாக்குதலை வெற்றிகரமாக தொடக்கி 2 படைகளை சுட்டுவீழ்த்திய பெருமை சீலனுக்கே உரியது. 1982 சனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஜாழ்ப்பாணத்துக்கு ஜே.ஆர். ஜெயவர்த்தனா விஜயம் செய்வதையொட்டி காரிநகர் பொன்னாலை பாலத்தில் கடற்படைகளின் ட்ரக் வண்டிகளை சிதைக்கும் கெரில்லா நடவடிக்கையும் சீலனின் தலைமையிலேயே நடந்தது. துரதிருஷ்டவசமாக சிங்கள கடற்படை கூலிகள் இந்த தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொண்டாராயினும் இந்த தாக்குதல் நடவடிக்கை சுழங்க அரசை நடுக்கமுறச் செய்தது. 1982 ஐப்பசி 20 தேதி பாசிசவரியன் ஜே.ஆர். ஜெயவர்த்தனா மீண்டும் தேர்தலில் சனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டான். 82 ஐப்பசி 27 சாவகச்சேரி புலன்றும் புலராத காலை யாழ்ப்பாணம் கொழும்பு பிரதான வீதியில் சற்று உள்ளே தள்ளி சாவகச்சேரி காவல் நிலையம் அமைந்திருந்தது. சாச்சறை, ஐஓசியின் அறை, காவல்துறை தங்குபடம் ஆகியவற்றை அது உள்ளடக்கியது. காவல் நிலையத்துக்கு சற்று தள்ளி ஒரு மினிபஸ் நிற்கிறது. அந்த மினிபஸில் இருந்து இராணுவ உடை தரித்த விடுதலை புலிகள் சீலனின் தலைமையில் உபயந்திர துப்பாக்கி தானியங்கி துப்பாக்கிகள் சகிதம் மின்வெட்டும் வகத்தில் காவல் நிலையத்தை ஆக்கிரமிக்கிறார்கள். எதிர்த்தாக்குதல் நடத்த முன் 2 காவல்துறையினர் சுடப்பட்டார்கள். அந்த அதிகாரியின் அமைதியை கிழித்துக் கொண்டு துப்பாக்கி வெட்டுக்கள் தொடர்ச்சியாக தீர்க்கப்படுகின்றன. சாட்சியம் சிதைக்கப்பட்டது. பயம் அறியாத சாவறியாத சீலன் முன்னின்று மேற்கொண்ட தாக்குதலில் அந்த காவல் நிலையம் அதிரடிப்படையின் துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்கானான். காவல்துறை அதிரடிப்படையின் துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்கானான். வலதுகாலின் முழங்கால் முட்டுக்கு சற்று மேலே 5 துப்பாக்கி சின்னங்கள் பாய்ந்தன. காவல்துறை நிலையத்துக்குள் கொண்டு வரப்பட்ட மினி பஸ்ஸுக்குள் ஆயுதங்கள் அனைத்தும் துரிதமாக ஏற்றப்பட்டன. காலை கெந்தி கெந்தி இழுத்து கொண்டு தனது SMG-யோடு எதிரியின் துப்பாக்கியையும் இழுத்து கொண்டு மினி பஸ்ஸுக்கு அருகில் வந்து சக போராளிகளின் கைகளில் கொடுத்து விட்டு தள்ளாடுகிறான் சீலன். உடன் மயக்கமடைந்து விட்டான். இதற்கு 5 மாதங்களுக்கு முன்புதான் துப்பாக்கி பயிற்சியின் போது நெஞ்சிலேயே குண்டு வாய்ந்தது அவனுக்கு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஓரளவு உடல் தேறியிருந்த சீலனுக்கு இது 2வது காயம். இந்த துப்பாக்கி காயம் சீலனை மிகவும் பலவீனப்படுத்தியது. காயம் பட்டுவிட்டால் சீலனை வைத்து பராமரிப்பது சிறிய கஷ்டம்தான். நோவு நோவுது என்று தொடர்ச்சியாய் முனகிக் கொண்டிருப்பான். 1வது காயத்தின் போது நோவை தணிப்பதற்காக மருந்து கொடுக்கப்பட்டு சீலன் அதற்கு கொஞ்சம் பழகிப்போனான். எனக்கு தாங்க முடியாது, பெதற்றின் தாங்கோ என்று கெஞ்சும் போது இந்த விடுதலை புலி வீரன் ஒரு குழந்தையாகவும் இருந்தான். ஓரிடத்தில் கிடக்க மாட்டான், புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருப்பான். ஒருமுறை காயத்தின் நோவிலிருந்து மீள மன ஆறுதலுக்கு கடவுளை நினைத்துக்கொள் சீலன் என்று மருத்துவமனையில் அவனை கவனித்துக் கொண்ட நண்பன் சொன்னபோது அவன் தீர்க்கமாக மறுத்துவிட்டான். ஆனால் பின்வருமுறை தனது நெருக்கமான அரசியல் நண்பன் ஒருவன் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் அகப்பட்டுக் கொண்ட போது சீலன் மனமுருகி போனான். புறப்பால் மட்டுமே கத்தோலிக்கரான சார்ல்ஸ் என்ற சீலன் நண்பனின் முயற்சிக்காக அர்ச்சனை தட்டோடு கோவிலின் படிகளில் ஏறியிருக்கிறான். அறிவினை உணர்வு பின் தள்ளியிருக்கிறது. புத்தகங்களில் கிரகித்த சிந்தனையையும் மேவி அவனது நட்பின் உணர்ச்சி சுழிப்பு பிரகவித்தோடு இருக்கிறது. அவன் ஓரளவு குணமாக இருந்தாலும் கெந்தி கெந்தித்தான் நடப்பான். 5 மாத இடைவெளியில் நெஞ்சிலும் காலிலுமாக அவன் வாங்கிய துப்பாக்கி குண்டுகளின் காயங்களில் இருந்து நலம் பெற்று அவன் தன்னம்பிக்கையோடு தான் செயற்பட்டான். நெஞ்சிலே காயப்பட்டு சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து மருத்துவமனையை விட்டு வெளியேறும் போது மருத்துவமனை நின்ற நாட்களில் அன்பாய் அவனை பார்த்து கொண்ட தாதி அவனிடம் கேட்டாள், நீங்கள் குணமானது உங்களோட தன்னம்பிக்கையினாலா அல்லது நண்பர்களினாலா அல்லது மருத்துவராலா அல்லது கடவுளின் கிருபையாலா? அந்த தாதி என்ன பதிலை எதிர்பார்க்கிறாள் என்பது சீலனுக்கு தெரியும். விடைபெறுகின்ற நேரத்தில் அவள் எதிர்பார்க்கும் அந்த பதிலை சீலன் சொல்லியிருக்கலாமே என்று பக்கத்தில் இருந்த நண்பர்கள் மனதில் நினைத்து கொண்டார்கள். அவளுடைய திருப்திக்காக தான் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பதிலை சொல்ல அவன் தயாராக இல்லை. சிகிச்சை பெற்று 5 மாதம் கூட தரிக்காமல் அவன் மீண்டும் தமிழீழத்தின் போராட்டக் களத்தில் இறங்கினான். 1983 வைகாசி 18 ஸ்ரீலங்கா அரசு நடத்தும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான திகதி. ஒட்டுப்புறக்கும் அரசியலில் ஊறிப்போன கட்சிகள் தேர்தலில் திளைத்தன. யாழ் மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியும் ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழர் காங்கிரசும் நவசமாஜ கட்சியும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியிருந்தன. யாழ் உள்ளூராட்சி தேர்தலை பகிஷ்கரிக்கும் பணியில் இயக்கம் தீவிரமாக செயற்பட்டது. தமிழர் விடுதலை கூட்டணியின் சந்தர்ப்பவாத சமரச தலைமைகளால் தமிழ் மக்களுக்கு விடிவு ஏற்படாது என்பதை நன்குணர்ந்திருந்த சீலன் அவர்களை மக்களுக்கு இனம் காட்டுவதில் முன்னின்றான். இனவாத அரசின் தேர்தல் மாயையிலிருந்து தமிழீழ மக்கள் விடுபட வேண்டும் என்று இயக்கம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்த போது தேர்தல் பகிஷ்கரிப்பை பிரச்சார வேலைகளுக்காக இரவு பகலாக அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் சீலன் உற்சாகத்தோடு பணியாற்றினான். பாசிச இனவரியின் JR-இன் சார்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் இயங்கிய மூவர் மீது சித்திரை 29 இயக்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் சீலன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டன. வைகாசி 18 தேர்தல் நிலையங்களின் பாதுகாப்பு பந்தோபஸ்து கருதி ஸ்ரீலங்கா அரசு யாழ்குடா நாடு முழுவதும் ஆயுதப் படைகளை குவித்தது. ஒவ்வொரு தேர்தல் வாக்களிப்பு நிலையத்துக்கும் விரிவான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையத்துக்கும் 5 ஆயுதம் தரித்த காவல்துறை 5 ஆயுதம் தரித்த இராணுவத்தினரும் உசார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தார்கள். இதனைவிட ஒரு மனுத்தியாளத்துக்கு ஒருமுறை காவல்துறையும் இராணுவத்தினரும் ரோந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வைகாசி 18 மாலை 4:15 கந்தர்மடம் சைவ பிரகாச மகா வித்தியாலயத்தின் வாக்களிப்பு நிலையத்துக்கு அருகில் 3 மிதிவண்டி இளைஞர்கள் வந்திறங்குகிறார்கள். காலை கிந்தியவாறு ஒரு உந்துருளி பாரிலிருந்து எந்திர துப்பாக்கியோடு இறங்கும் சீலனின் தலைமையில் கட்டளை பிறக்கின்றன. பாதைகள் மறைக்கப்பட்டு வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன. வீதியை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பின் இராணுவ புலிகளோடு சில நேருக்கு நேர் நடத்திய தாக்குதல் சாவை துச்சமாக மதித்த ஒருவனின் துணிச்சலுக்கு சாட்சி. இந்த தாக்குதல் சம்பவம் பற்றி சிங்கள நூலாசிரியர் ஒருவர் விவரித்திருக்கிறார். விடுதலை புலிகளோடு சிங்கள படை நின்று தாக்குப்பிடிக்கக்கூடியவர்கள் அல்லவென்று மக்கள் புலிகளின் இராணுவ திறமையை மெச்சினர் என்று குறிப்பிட்டார். கந்தர்மட சம்பவம் நடைபெற்று 1.5 மாதமாகிய பின் ஜூலை 5 நேரம் நள்ளிரவை தாண்டியது. கொக்குவில் தாவடியில் ஒரு வீட்டுக்குள் சீலன் இராணுவ உடையில் எந்திர துப்பாக்கியோடு நுழைகிறான். அந்த வீட்டுக்காரரை தட்டி எழுப்பி தாங்கள் குருநகர் இராணுவ முகாமிலிருந்து வந்திருப்பதாகவும் தாவடி சந்தியில் தங்கள் ஜீப் பழுதாகி நிற்பதாகவும் அவர்களுடைய வேனை தந்துவோமாறும் கேட்கிறார். அந்த வீட்டுக்காரரும் பவ்யமாக தனது வேனை கொடுக்கிறார். நள்ளிரவை தாண்டி 2:30 மணியளவில் சீலனின் பிற விடுதலை போராளிகளும் காங்கிரஸ் முறை சீமந்த் தொழிற்சாலை அருகில் இந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு ஆயுதங்களோடு தொழிற்சாலைக்குள் நுழைகிறார்கள். துப்பாக்கி முனையில் வாசலில் நின்ற காவலாளிகளையும் நேரப்பதிவாளரையும் கட்டி வைத்துவிட்டு களஞ்சிய பொறுப்பாளரின் சாவிகளை எடுத்துக்கொள்கிறார்கள். 5 நிமிடங்களில் 4 பெரிய தகர்ப்பு கருவிகளையும் பிறதுவையான உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு தொழிற்சாலையை விட்டு வெளியேறுகிறார்கள். அதிகாலை 4:30 மணியளவில் தாங்கள் பெற்றுக்கொண்ட டெலிகேவானை மீண்டும் உரியவரிடம் ஒப்படைக்கிறார்கள். மிக திறமையாக சீலன் இயக்கத்துக்கு தெரிவித்த தகர்ப்பு கருவிகள் பிற்பட்ட கால தாக்குதல் நடவடிக்கைகளின் வெற்றிக்கு பெருந்துணை புரிந்தன. ஆனால் இவற்றை தேடித்தந்த பின் 10 நாட்களே சீலன் வாழ்ந்தார். 1979 ஆண்டின் ஆரம்ப பகுதியில் இயக்கத்தில் சேர்ந்த சீலன் 1981 ஆண்டிலிருந்து அரச படைகளால் தேடப்பட்டு வந்தவன். இதன் பின் தலைமறைவு வாழ்க்கை கெரில்லா வாழ்க்கையை மேற்கொண்ட சீலனின் புகைப்படங்கள் எதுவுமே அரச படைகளின் கைகளில் சிக்காமையால் இவன் மக்கள் மத்தியில் பல்வேறு பெயர்களில் அரசியல் பணிகளை மேற்கொள்வது சாத்தியமாக இருந்தது. அரச படைகளால் தேடப்பட ஆரம்பித்தது. தனது வீட்டுக்கு போவதை பூர்ணமாக நிறுத்தி கொண்டான். மருத்துவமனையில் நெஞ்சில் துப்பாக்கி காயத்துக்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் தான் அவனது தந்தை இறந்த செய்தி சில நாட்கள் கழித்து அவனுக்கு தெரிய வந்தது. தந்தையும் இல்லாத நிலையில் தன் தாய் பொறுப்பு மிகுந்த அந்த குடும்பத்தை காப்பாற்ற கஷ்டமுற்றிருப்பாள் என்று சீலன் நினைக்காமல் இருந்திருப்பான் என சொல்ல முடியாது. தனது குடும்ப பிரச்சனைகள் குறித்து நெருங்கிய நண்பர்களிடம் மிக அபூர்வமாகவே கதைத்திருக்கிறார். சீலன் லூகாஸிற்கும் சிவமாலைக்கும் மட்டுமே தான் சொந்தமானவன் அல்ல என்று உணர்ந்திருந்தான். சீலன் இவன்தானா என அடையாளம் காண திருகோணமனையிலிருந்து யாழ்ப்பாண மருத்துவமனை சவச்சாலைக்கு கொண்டு வரப்பட்ட சீலனின் தாய் ஆடாமல் அசையாமல் நின்றாள். நெற்றி பொட்டிலேயே பாய்ந்த துப்பாக்கி சின்னத்தால் தலையை சிதைந்த நிலையிலேயே தான் பெற்ற அழகு செல்வன் கிடத்தப்பட்டிருப்பதை அவள் கண்ணீர் திரையிட உற்று நோக்கினாள். 4 வருடங்களுக்கு முன் மெல்லியவனாக வீட்டை விட்டு வெளியேறிய மகன் வாட்ட சாட்டமாக வளர்ச்சி கொண்டவனாக அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவு மாறிப்போய் கிடத்தப்பட்டிருந்தான். அந்த மச்சம் உதடுகள் சிதைவுக்கூடாகவும் முழுமை காட்ட முயலும் முகம் பெற்றவள் இனம் காண்கின்றாள். அது அவளுடைய செல்வந்தான். அரை மணி நேரமாக அவள் அவனை பார்த்து கொண்டிருக்கிறாள். துயர்ந்தோய்ந்த அந்த தாயின் பக்கத்திலே சீலனின் அண்ணன் அந்த உடலை வரித்து பார்த்து கொண்டிருந்தான். அமைதியை இராணுவ படையாளர்வன் குலைத்தான். இது ஒண்ட மகனா? கொச்சை தமிழில் கேட்கிறான். கண்ணீர் வழிய தாய் தலையசைக்கிறாள். தன் மகனின் உடலை தன்னிடம் ஒப்படைக்குமாறு அந்த தாய் அங்கு நின்ற மேதரிடம் வேண்டுகிறாள். அவனும் வெறுப்பை உமிழ்கிறான். அந்த செல்வ மகனின் உடல் அந்த தாய்க்கு சொந்தம். இது தர்மம். அந்த வீரனின் உடல் அரசுக்கு சொந்தம். இது சட்டமானது. தான் பெற்ற மகனை கௌரவமாக அடக்கம் செய்ய நினைத்த அந்த ஏழை தாயின் உரிமையை தார்மீக அரசின் பயங்கரவாதம் நெறித்தது. சீலன் உயிரோடு இருந்ததை விட அவன் மரணித்த போதுதான் அரசுக்கு பெரும் சவாலானான். புரட்சிவாதிகளின் வாழ்க்கை சாவுக்கு பிறகுதான் ஆரம்பமாகிறது. அவனுடைய உடலம் கிடத்தப்பட்டிருந்த மருத்துவமனை பலமான இராணுவ காவலுக்கு உட்படுத்தப்பட்டது. அதற்கு பின் அந்த தாய்க்கு அந்த வீரமகனின் உடலை பார்க்க முடியவில்லை. லட்சோபலட்சம் தமிழ் மக்களின் இதயங்களில் அணையாத புரட்சி தீயாக ஒளி வீசிக்கொண்டிருக்கும் சீலனின் உடல் யாருக்கும் தெரியாமல் அவசரகால சட்டத்தின்கள் இராணுவ மிருகங்கள் சூழ்ந்து நிற்க எரிக்கப்பட்டது. விடுதலைக்காகவே வாழ்ந்த அந்த வீரமகனை தேசத்தலைவன் கண்ணீரோடு நினைவு கொண்டு இப்படி கூறினார். எவ்வளவு அற்புதமானவனின் சீடன். ஆசியாக வல்லவா நான் அவனுக்கு இதயச்சந்திரன் என்று பெயர் வைத்தேன். இவ்வளவு சீக்கிரமா என்னை விட்டு போனான்? அவனது மரணச் செய்தி பொய்யாக போய்விடாதா என்று என் மனம் நடுங்கியதே. எவ்வளவு கஷ்டங்களில் உயிரக்கோயிலாய் துணை நின்றான். காடுகளில் அவனோடு தெரிந்த காலங்கள் தான் எத்தனை மகத்தானவை. லட்சியங்களோடு காத்திருந்தானே, ஏன் திடீரென இப்படி இல்லாமல் போனான்? மீண்டும் மீண்டும் நினைவில் சுழல்கிறது அது. அந்த அழகுமுகம், அந்த மணலை சிரிப்பு, அந்த பாட்டு. அன்று இரவு சூழ்ந்து விட்டது. சலசலக்கும் காட்டு மரங்கள், சருகுகளின் ஊசை, சில்வண்டுகளின் ரீங்காரம், காற்றின் வருடலில் கனலும் தீக்கங்குகள், குழுமியிருக்கும் விடுதலை இளவல்கள், அவர்களுக்கிடையே பல்சுவை நிகழ்ச்சி. அது சீலனின் முறை, அவனுக்கு பாட்டு. அதோ சீலன் எப்போதும் போல் கட்டமிட்ட சட்டை, கணுக்காலுக்கு மேல் மடித்துவிட்ட ஜீன்ஸ். அவனிடம் கூச்சம், சிரித்து சமாளிக்கின்றான். நண்பர்களின் தூண்டுதல், பாட்டின் ஆரம்பம், ஆரவாரமான வரவேற்பு, உற்சாகமடைகின்றான். கைகளை அகல வைத்து கம்பீரமாக பாடுகிறான். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல வாழ வேண்டும் என்று அவனது குரல் காற்றில் ஒலித்தது. லெப்டினன்ட் சீலனின் நினைவுகளோடு கலந்திருந்தோம்.
தலைவன் விழியில் நீர் வரும். சீலனும் புயலின் பாலனும் திரு கோணமலையின் வீரன், சீலன் பகையின் காலனும் தமிழ் ஈழம் அவன் தீவன். காலங்கள் போகிற வேகத்திலும் நாமம் நிலைத்திருக்கும். சீலன் காட்டிய வேகம் காலம் கடந்திருக்கும். சீலன் புயலின் பாலனும் திரு கோணமலையின் வீரன், சீலன் பகையின் காலம்.